Yesterday we were looking at the tabernacle as a picture of man.
ஆசரிப்பு கூடாரம் என்பது மனிதனை சித்தரிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது என்று நேற்றைய தினத்திலே தியானித்தோம்.
And we saw that there was a fire on top of the tabernacle which is a mark of God's presence.
தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேலே அக்கினி ஸ்தம்பம் வந்தது என்றும் பார்த்தோம்.
And that glory departed from the tabernacle whenever God was not happy with his people, particularly when it was over the temple.
எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களிடத்திலே சந்தோஷமா இல்லையோ, குறிப்பாக தேவனுடைய ஆலயத்திலே, அப்பொழுது அந்த மகிமையானது அக்னியாக அங்கே விட்டு விலகி போய்விட்டது.
I want you to turn to a verse in Ezekiel chapter 10.
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம்.
Ezekiel chapter 10. Ezekiel was a prophet in Babylon.
எசேக்கியேல் பாபிலோனிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார்.
Babylon in the New Testament is a picture of corrupt counterfeit Christianity.
கெட்டு போன போலியான கிறிஸ்தவத்துக்கு அடையாளமாக தான் பாபிலோன் என்று இருக்கிறது.
They can do miracles in Babylon.
பாபிலோனிலே அற்புதங்களை செய்வார்கள்.
But what they don't have in Babylon is holiness.
பாபிலோனிலே பரிசுத்தம் என்பது இல்லை.
Babylon is a place of commerce and merchandise.
வியாபாரமும் தொழிலும் நிறைந்த இடம்தான் இடத்தை குறிக்கிறது பாபிலோன்.
You see that in the book of Revelation.
அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கலாம்.
In Revelation chapter 17 we read of Babylon like a woman riding on a beast which is a political power.
அரசியல் அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் அடையாளமாக அங்கே பாபிலோன் ஒரு ஸ்திரீயாக சித்தரிக்கப்பட்டு ஒரு மிருகத்தின் மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறதை வாசிக்கிறோம்.
It speaks of Christians who are getting involved with political government and earthly things like that.
அரசியலிலே உள்ள ஆளுகையோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் இதே போல காரியங்களிலே தங்களை நுழைத்துக் கொள்கிற கிறிஸ்தவர்களையும் அது சித்தரிக்கிறது.
Right from the 3rd century the church began to towards the end of the 3rd century early 4th century the church began to join hands with the Roman government.
3rd நூற்றாண்டின் கடைசிலேயும் 4th நூற்றாண்டின் துவக்கத்திலேயும் சபையானது ரோம அரசாங்கத்தோடு கூட கைகோர்த்து கொண்டது.
For the first 3 centuries the church stayed away from politics and it was persecuted and it was powerful.
முதல் 3 நூற்றாண்டுகளிலே சபையானது அரசியலை விட்டு தூர விலகி நின்றது. அப்பொழுது அது துன்புறுத்தப்பட்டது. அந்த ஆனாலும் அந்த சபை வல்லமை வாய்ந்த சபையாக இருந்தது.
Then the devil changed his tactics and in the 4th century the church joined up with the political power and it became corrupt.
பிறகு சாத்தான் தன்னுடைய உத்தியை மாற்றிக்கொண்டு 4th நூற்றாண்டிலே சபையானது அரசியலோடு கூட சேர்ந்து கைகோர்த்துக் கொள்ள முடியாய் செய்து விட்டான். சபையானது கெட்டு போய் விட்டது.
And today we find in many so called Christian countries the church and the government go hand in hand and the king or queen of the country is the head of the church.
இன்றைக்கும் கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நாடுகளிலே அந்த அரசியல் ராஜாவோ ராணியோ தான் அந்த சபைக்கும் தலையாக இருக்கிறார்கள். சபையும் அரசும் ஒன்றாக கலந்து விட்டது.
We see in Revelation 17 how political forces use the church for their own benefit.
அரசியல் வட்டாரங்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக சபையை பயன்படுத்துகிறதையும் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம்.
That is the corrupt Babylonian church.
இதுதான் கெட்டுப்போன பாபிலோனிய சபை.
Even if many of them say they are evangelical and believers.
நாங்கள் இவாஞ்சலிக்கல் விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் கூட அது கெட்டுப்போன சபையாக காணப்படுகிறது.
And in Revelation chapter 18 it shows how the church is mingled with merchants of the world.
வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே பூமியிலே எப்படி சபையானது வியாபாரிகளோடு கூட தொழிலதிபர்களோடு கூட ஒன்றரை கலந்து விட்டது என்பதை வாசிக்கிறோம்.
And that is a picture of the church getting involved with money making and being involved with merchandise.
தொழிலேயும் அல்லது வியாபாரத்திலேயும் பணம் சம்பாதிப்பதிலேயும் முழுமையாய் ஈடுபட்டிருக்கக்கூடிய சபையினுடைய நிலையை அது காண்பிக்கிறது.
Wherever you mix God and money you have Babylon.
எப்பொழுதெல்லாம் தேவனையும் பணத்தையும் கலக்கிறோமோ அங்கே எல்லாம் ஒரு பாபிலோன் உண்டாகிறது.
In the time of Elijah, the choice was between Jehovah and Baal.
யெகோவாகிய தேவனா அல்லது பகாலா என்கிறதான ஒரு தெரிந்து கொள்ளுதலை எலியாவின் நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டியிருந்தது.
In the last days, the choice is between the Holy Spirit's power and money power.
ஆனால் இந்த கடைசி காலங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையா பணத்தின் வல்லமையா இந்த இரண்டுக்கும் இடையிலே நாம் தேர்வை செய்ய வேண்டும்.
And if you turn to Revelation chapter 18,
வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால்,
you read how verse 15, the merchants have become rich through this false church.
இந்த பொய்யான சபையின் மூலமாக வர்த்தகம் பண்ணினவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யமாய் அடைந்தார்கள்.
And there's a big description of how the Babylon, the false church, is mingled with business and money.
இங்கே பணத்தோடு கூட அல்லது தொழிலோடு கூட வர்த்தகத்தோடு கூட எப்படி சபையானது கலந்து விட்டது என்பதை இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
And in verse 22 of Revelation 18,
it
speaks of musicians and flute players and trumpeters and harpists and so many of them in Babylon also.
பாபிலோனில் இன்னொரு கூட்டத்தாரும் உண்டு, சுரமண்டலக்காரர்கள், கீதவாத்தியக்காரர்கள், நாகசுரக்காரர்கள், எக்காலக்காரர்கள் என்று.
In today's Babylonian church, which is most of Christianity today,
இன்றைக்கு இருக்கக்கூடிய பாபிலோனிய சபை அதிகபட்சமான சபைகள் அதைத்தான் சார்ந்திருக்கிறது.
Money power has replaced the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு மாற்றாக பணத்தினுடைய வல்லமையானது வந்துவிட்டது.
And like we read in Revelation 18:22, music power has replaced the power of the Holy Spirit.
வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கிறது போல இசையினுடைய வல்லமை தாக்கம் பரிசுத்த ஆவியானவருக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது.
And so we see here in chapters 17 and 18 of Revelation,
வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதிகாரங்களில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால்,
three powers that the church gets involved with in order to think that it'll do God's work.
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு மூன்று வல்லமைகளோடு கூட நாம் நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்றைய சபை நினைக்கிறது.
And all those powers are powers of the world.
அந்த வல்லமைகள் எல்லாமே உலகத்தை சார்ந்த வல்லமைகள்.
One is political power.
ஒன்று அரசியல் அதிகாரம்.
The other is money power.
பணத்தினுடைய வலிமை.
And the third is music power.
மூன்றாவது இசையினுடைய தாக்கம் அல்லது வல்லமை.
Jesus never got involved with any of these things.
இயேசு ஒரு காலம் இந்த மூன்று வல்லமைகளோடு கூட தன்னை இசைத்துக் கொள்ளவே இல்லை.
He was never involved with politics.
ஒரு காலம் அவர் அரசியலோடு கூட சேரவில்லை.
He said, "My kingdom is not of this world." In John 18:36.
யோவான் 18:36 லே என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று இயேசு பறைசாற்றினார்.
But through the years, foolish believers and Christian leaders have thought that if we get contact with the rulers in the government, we can influence the country towards Christ.
ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அரசியலோடு கூட நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைத்துவிட்டால் அதன் மூலமாக கிறிஸ்தவத்திற்கு நேராக மக்களை நடத்தலாம் என்று புத்தீனமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
Jesus and Paul never thought like that.
இயேசுவும் பவுலும் இவ்வாறாக எண்ணவில்லை.
And the wonderful believers in China today don't think like that either.
இன்றைக்கும் இருக்கக்கூடிய சீனா தேசத்தில் உள்ள அற்புதமான விசுவாசிகளும் அப்படி எண்ணுவதில்லை.
It's people who have been influenced by the spirit of Babylonian Christianity who think they can use political power to promote the church.
அரசியல் அதிகாரத்தையும் வல்லமையையும் சபையினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி பாபிலோனிய ஆவியினாலே செல்வாக்கடைந்த கிறிஸ்தவர்கள் தான் இப்படி எண்ணுகிறார்கள்.
And it's when people boast of their connection to the king or the president,
இந்த ராஜாவை எனக்கு தெரியும் அல்லது இந்த ஜனாதிபதி எனக்கு தெரியும் அவரோடு கூட எனக்கு தொடர்பு உண்டு என்று சொல்லி அதிலே மென்மை போராட்டி மாறுதட்டிக் கொள்கிறார்கள்.
And they meet with them and talk with them.
அவர்களை போய் சந்தித்து அவர்களோடு பேசுகிறார்கள்.
This is like Jesus trying to boast that I go and visit with Pilate or Herod.
எனக்கு பிலாத்துவை தெரியும் அல்லது ஏரோதுவை தெரியும் அவரோடு கூட நான் பேச போகிறேன் என்று இயேசு பெருமை பாராட்டுவதை போல.
That is another Jesus.
அது வேறு ஒரு இயேசு.
It's not the Jesus of the Bible.
அது வேதத்திலே சொல்லப்பட்ட இயேசு அல்ல.
Same way with money.
அதே விதமாகத்தான் பணம்.
Today most of Christian work is gives people the impression the most important requirement is money.
ஊழியத்திற்கு மிக அதிகமான தேவை என்னவென்றால் பணம் தான் என்கிறதான ஒரு கருத்தினை இன்றைய கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்து விட்டது.
The apostles never spoke about money for God's work.
தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் தேவை என்பதை குறித்து அப்போஸ்தலர்கள் பேசவில்லை.
You read the entire New Testament.
முழு புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் வாசித்து பாருங்கள்.
Jesus and the apostles only spoke about money in relation to giving money to poor people.
இயேசுவும் அப்போஸ்தலரும் பணம் என்று பேசும் பொழுது ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்திலே மட்டுமே பணத்தை குறித்து பேசினார்கள்.
Even where Paul tells the Corinthians to take a collection, It's not for him, it's not for his ministry, it's for the poor people in Jerusalem.
கொரிந்து சபையிலே கூட பணத்தை சேகரிங்கள் என்று சொன்ன பொழுது அது தனக்காகவோ தன்னை ஊழியத்திற்காகவோ கேட்கவில்லை, அது தரித்திர நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக தான் அதை சேர்க்க
சொன்னார். Today money loving pastors and preachers take those chapters and ask people to give money to them.
இன்றைக்கு பணத்தை நேசிக்கக்கூடிய போதகர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் இந்த அதிகாரத்தை வைத்து மக்களிடத்திலே சொல்லி பணத்தை சேகரிக்கிறார்கள்.
This is Babylon.
இதுதான் பாபிலோன்.
And the third thing I said is music.
மூன்றாவது நான் சொன்னேன் அல்லவா, இசை.
Now I don't say we don't use money in God's work.
தேவனுடைய ஊழியத்திலே நாம் பணத்தையே பயன்படுத்துவதில்லை என்று நான் சொல்லவில்லை.
To organize a conference like this to give free food to all of you.
இது போல ஒரு கான்ஃபரன்ஸை ஒழுங்கு செய்ய வேண்டுமானால் எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கிறது.
Hundreds of people for so many days.
நூற்றுக்கணக்கான மக்கள் எத்தனை நாட்கள் இங்கே தங்கியிருக்கிறீர்கள்?
To provide free accommodation for all of you for all these days. That costs money.
உங்களுக்காக இந்த இடத்துல தங்குவதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது, அதற்கு பணம் செலவாகிறது.
But we don't take a collection here.
அதற்காக நாங்கள் பணத்தை வசூல் செய்வதில்லை.
We believe that God provides through his people without our asking people.
நாம் கேட்காமலேயே தேவன் தம்முடைய ஜனங்களின் மூலமாக பணத்தேவை சந்திக்கிறார் என்று நாம் நம்புகிறோம்.
And that's not only in this conference, that's what we have practiced for 34 years in all our 40-50 churches. In all the 7-8 conferences we have every year.
இந்த கான்ஃபரன்ஸ்க்கு மட்டுமல்ல 34 ஆண்டுகளாக 7-8 இடங்களில் நடக்கக்கூடிய எத்தனையோ கான்ஃபரன்ஸ்களிலே 50 சபைகளில் கூடி வருகிற இடங்களிலே நாம் இதைத்தான் பயிற்சி செய்திருக்கிறோம்.
Why is it we don't take a collection in our churches but keep a box at the back?
ஏன் நாம் பணத்தை வசூல் செய்யாதபடிக்கு ஒரு பின்னால் ஒரு காணிக்கையை பற்றிய வைக்கிறோம்?
Because Jesus said you must give secretly.
நீங்கள் அந்தரங்கமாய் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
And you must give cheerfully.
உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
And you can't make a man give secretly and cheerfully if you put a bag or a plate in front of him.
ஒரு மனிதனுக்கு முன்பதாக பையையோ அல்லது தட்டையோ காண்பிக்கும் பொழுது அந்தரங்கமாய் எப்படி கொடுக்க செய்வது?
We are making him disobey God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறீர்கள்.
So that's why we kept a box and say you give secretly and cheerfully if you don't want to give don't give.
ஆகவே நீங்கள் கொடுக்காவிட்டால் கொடுக்காமல் இருங்கள் அல்லது கொடுக்கிறதா இருந்தால் உற்சாகமாய் கொடுங்கள் என்று சொல்லி பின்னால் பெட்டியை வைக்கிறோம்.
And we have not made money the most important thing in our ministry.
நம்முடைய ஊழியத்திலே பணம் தான் பிரதான தேவை என்பதையும் நாம் ஒரு காலம் சொல்லுவதில்லை.
Even in our poor village churches we do that.
எங்களுடைய ஏழை சபைகள் கிராமங்களில் இருக்கிறதே அதிலேயும் இதே காரியத்தை தான் செய்கிறோம்.
What is the result?
அதனுடைய விளைவு என்ன?
God has honored us in all these 34 years.
இந்த 34 ஆண்டுகளாக தேவன் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார்.
We have never been in debt for a single one of the hundreds of conferences we have conducted.
நூற்றுக்கணக்கான கான்ஃபரன்ஸ்களை இதுவரை நடத்தி இருக்கிறோம். எந்த கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் கடன் என்கிற நிலை வந்ததில்லை.
We have never been in debt for any of the church buildings that we have built in the different villages.
பல கிராமங்களிலே கட்டி இருக்கக்கூடிய சபை கட்டடத்தின் நிமித்தமாக நாம் கடன்பட்டதே கிடையாது.
And we have never sent a report or photograph asking anybody for money.
யாரையும் பணம் கேட்பதற்காக ஒரு போட்டோவையோ அனுப்பி அல்லது அறிக்கை அனுப்பி பணம் வாங்கினதில்லை.
Because we wanted to stand against this Babylonian spirit.
ஏனென்றால் இந்த பாபிலோனிய ஆவிக்கு விரோதமாக நாம் நிற்க விரும்புகிறோம்.
We have needed hundreds of thousands of rupees to do all these things but God has provided it.
இந்த காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்பட்டது, ஆனால் தேவனே அதை சந்தித்திருக்கிறார்.
We read in Luke chapter 8 that certain rich women supported Jesus.
இயேசுவை சில ஐசுரியமான ஸ்திரீகள் இயேசுவை தாங்கினார்கள் பணம் மூலமாக என்று லூக்காவிலே வாசிக்கிறோம்.
But Jesus never asked anybody and never told anybody his need.
ஆனால் இயேசு யாரிடத்திலும் பணம் தாருங்கள் என்று கேட்கவும் இல்லை, தன்னுடைய தேவைகளை குறிப்பால் உணர்த்தவும் இல்லை.
If we don't have a right attitude to money in our personal life in our church life our church will end up as Babylon.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி நம்முடைய சபை வாழ்க்கையானாலும் சரி பணத்தை குறித்து சரியான ஒரு மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் நாம் பாபிலோனாய் முடிவடைந்து விடுவோம்.
The reason I emphasize this is because we are new generation coming up, new people coming to our church who need to understand our values.
இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய மத்தியிலே புதிதான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், புதிதான சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது, அவர்கள் இதனுடைய மதிப்பை உணர வேண்டும்.
Those of you who been with us 15 20 years you know these values.
எங்களோடு கூட 10 15 ஆண்டுகள் இருந்தவர்கள் இந்த மதிப்பீடுகளை அறிந்திருக்கிறீர்கள்.
But we have a new generation growing up they must see these values.
நம்ம மத்தியிலே புதிய சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த மதிப்பீடுகளை பார்க்க வேண்டும்.
And they must see that God has honored our stand for 34 years in all our churches.
நம்முடைய எல்லா சபைகளிலுமே 34 ஆண்டுகளாக நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார்.
So this is very important in building the church that we have a right attitude to money in our personal life in our family life and in our church life.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி குடும்ப வாழ்க்கையானாலும் சரி சபை வாழ்க்கையானாலும் சரி நம்ம பணத்தை குறித்து சரியான ஒரு மனப்பான்மை மனப்பக்கம் நமக்கு வேண்டும்.
The Bible says in Romans 13 verse 8 Owe no man anything.
எந்த மனிதரும் கடன்படாதீர்கள் என்று சொல்லி ரோமர் 13:18 ல வாசிக்கிறோம்.
You know if you turn to that verse.
நீங்கள் அந்த வசனத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்று
சொல்றேன். Romans chapter 13.
ரோமர் 13 அதிகாரம்.
It says there are certain things we are told not to do.
ஒரு சில காரியங்களை செய்ய கூடாது என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
I want you to listen very carefully.
கவனமாய் கவனிக்கும்படியாய் நான் உங்களை கேட்கிறேன்.
please listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
Romans 13 verse 8 verse 9.
ரோமர் 13 அதிகாரம் 8 9 வசனங்கள்.
Number 1.
முதலாவது காரியம்,
don't owe anybody anything.
ஒருவரிடத்திலும் கடன் பட வேண்டாம்.
Verse 9.
9வது வசனம்,
don't commit adultery.
விபசாரம் செய்யாதிருப்பாயாக.
Number 3, don't murder.
கொலை செய்யாதிருப்பாயாக. 3வது காரியம்,
4, don't steal.
4வது, களவு செய்யாதிருப்பாயாக.
5, don't covet.
5, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
No.
பொருளாசை கொள்ளாதிருப்பாயாக.
See, these are five things mentioned in verse 8 and 9.
இங்கே 8 9 வசனங்களிலே இந்த ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Number 1,
முதலாவது காரியம்,
don't owe anybody anything.
யாருக்கும் கடன் பட வேண்டாம்.
Number 2,
இரண்டாவது,
don't commit adultery.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
Number 3,
மூன்றாவது,
don't murder.
கொலை செய்யாதிருப்பாயாக.
Number 4,
நான்காவது,
don't steal.
களவு
செய்யாதிருப்பாயாக.
Number 5, 5,
don't covet.
இச்சியாதிருப்பாயாக.
Why is it people obey 2 3 4 and 5 and don't obey number 1?
ஏன் 2 3 4 5 ஏக்கு கீழ்ப்படிகிறார்கள் ஆனால் உன் முதலாவது காரியத்தை கீழ்ப்படிவதில்லை?
How conceited man has become to tell God, we decide which of your commands we obey and we decide which of our commands your commands we're not going to bother about.
ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளிலே எந்தெந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தெரிவு செய்வதும் நான் தான், எதற்கு கீழ்ப்படிய கூடாது என்பதையும் தீர்மானிப்பவன் நான் தான் என்று சொல்வதற்கு மனிதன் எந்த அளவுக்கு அவன் பெருமையுள்ளவனாய் இருக்கிறான்?
We decided in our churches that we would not owe anybody anything.
நாம் சபையிலே தீர்மானித்துட்டோம், எங்கள் சபையிலே யாருக்கும் கடன் படக்கூடாது என்று.
If we don't have the money, we won't build a meeting hall. That's all.
பணம் இல்லை என்று சொன்னால் சபை கட்டிடத்தை கட்ட மாட்டோம், அவ்வளவுதான்.
If we have only money to build the pillars, we build the pillars and wait till we have more money to put the roof.
தூண் கட்டுவதற்கு மட்டும்தான் பணம் இருக்கிறது என்று சொன்னால் தூணை மட்டும் கட்டிவிட்டு கூரையை போடுவதற்கு காத்திருப்போம்.
You know, money is a very very important thing.
பணம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.
And out of these five commands,
இந்த ஐந்து கற்பனைகளிலே
three of them have got to do with money.
மூன்று கட்டளைகள் பணம் சம்பந்தமான கட்டளைகள்.
You shall not steal.
திருடா, களவு செய்யாதிருப்பாயாக.
You shall not covet, which is also usually the material things.
அதும் பொருளா பொருள் சம்பந்தமான காரியம்.
And don't owe anybody anything.
யாருக்கும் கடன் பட வேண்டாம்.
Three out of these five commands have got to do with money.
ஐந்து கற்பனைகளிலே மூன்று கற்பனைகள் பணம் சம்பந்தமான காரியம்.
I must not steal.
நான் திருடக்கூடாது.
If I've stolen, I must return it.
நான் அப்படி திருடிவிட்டால் திரும்பி செலுத்த வேண்டும்.
I must not desire somebody else's material things.
வேறு ஒரு நபருடைய பொருள்களை இச்சிக்க கூடாது.
If they have it, praise the Lord, let them have it.
அவர்களுக்கு இருக்கிறதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும்.
I will not owe anybody anything.
Naan yaarukkum kadan pada maaten.
There are many preachers I know who have lost their integrity because they are in debt to people.
Anega prasangargalai naan arindirukiren makkaladile kadan pattabadinale thangudaiya unmayana vaazhkai ilandu vittargal. Thangal nermai ilandu vittargal.
I'm talking about the church. I'm not talking about the marketplace.
நான் இப்பொழுது வியாபார ஸ்தலத்தை குறித்து பேசவில்லை, நம் சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
Jesus did not drive out the money changers in the marketplace. He drove the money changers out of the temple.
காசுக்காரர்கள் கடை சந்தை வெளியில இருந்த காசுக்காரர்களை இயேசு துரத்தவில்லை, சபையிலே தேவாலயத்திலே இருந்த காசுக்காரர்களை தான் தேவன் விரட்டினார்.
I'm talking about money in relation to the church.
ஆகவே நான் சபையின் சம்பந்தப்படுத்தி தான் இந்த பணத்தை குறித்து பேசுகிறேன்.
சபையிலே very very careful.
நாம் மிக மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Money has no power over us.
நம் மீது பணத்திற்கு எந்த ஒரு வல்லமையும் ஆளுகையும் இருக்க கூடாது.
That we never feel that God's work is dependent on money.
தேவனுடைய ஊழியமானது பணத்தையே சார்ந்திருக்கிறது என்ற ஒரு காலம் நாம் எண்ணக்கூடாது.
I mean, I've followed that in my personal life for 70 years. I've never been in debt.
70 ஆண்டுகளாக நான் கடன் பட்டதே இல்லை. நான் இந்த காரியத்தை பின்பற்றி இருக்கிறேன்.
When my wife and I didn't have enough to buy something, we never bought it. That's all.
எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு பொருளை வாங்குவதற்கு பணம் இல்லை என்று சொன்னால் வாங்க மாட்டோம்.
When we could afford it, we bought it.
எங்களுக்கு பணம் கொடுக்க முடிந்த பொழுது அதை வாங்கினோம்.
Why? ஏன்? Because I feared God who said don't owe anybody anything.
எந்த மனிதனுக்கும் கடன் பட வேண்டாம் என்று சொன்ன தேவனுக்கு நான் பயப்படுகிறபடியாலே.
And I'll tell you something else.
இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Jesus said in Luke chapter 16.
லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார்.
Luke chapter 16.
லூக்கா 16ஆம் அதிகாரம்.
Jesus spoke so much about money in relation to our ministry.
நம்முடைய ஊழியம் சம்பந்தப்படும் பொழுது பணத்தை குறித்து அதிகமாக பேசி இருக்கிறார்.
Now yesterday we spoke about the Holy Spirit. It's necessary for me to speak about money today.
நேற்று தினத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினோம், இன்றைக்கு பணத்தை குறித்து பேசுவது தேவையாயிருக்கிறது.
This has replaced the Holy Spirit in Babylonian Christianity.
பாபிலோனிய கிறிஸ்தவத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக பணம் மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது.
Now before I come to this, let me show you this verse I was quoting in Ezekiel chapter 10.
இந்த வசனத்துக்கு வருவதற்கு முன்பாக ஏற்கனவே நான் சொன்னதான எசேக்கியேல்.
I turned you to Ezekiel 10. I want you to see there something.
எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்திலே உங்களை ஒன்றை பார்க்க விரும்புகிறேன்.
It says here in verse 4, the glory of the Lord went up from the cherub to the threshold of the temple and the temple was filled with the glory of the Lord.
எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையினால் பிரகாசத்தினால் நிரம்பிற்று.
And then we read in that chapter how that glory slowly departed.
இந்த மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை விட்டு விலகினதை குறித்து இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And we read further down in verse 18, the glory of the Lord departed from the threshold of the temple.
கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு போனது என்று சொல்லி 18 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
So at first the glory was over the temple.
முதலாவதாக மகிமையானது தேவாலயத்தில் இருந்தது.
By the time you come to the end of the chapter it's gone.
அந்த அதிகாரத்தின் முடிவிலே வரும்பொழுது அந்த மகிமை போய் விட்டது.
But when you come to the latter chapters of Ezekiel.
எசேக்கியேல் பின்னால் உள்ள அதிகாரங்களுக்கு நீங்கள் வரும்பொழுது
in chapter 43. 43
ஆம் அதிகாரம்.
You read this new covenant from chapter 40 to 48 is a picture of the new covenant church.
40 இருந்து 48 அதிகாரம் வரை புதிய உடன்படிக்கை சபையை குறித்ததான விளக்கத்தை
நாம் வாசிக்கிறோம். And in this new covenant church we read of the glory coming back as Ezekiel 43 and verse 4 and 5.
எசேக்கியேல் 43 ஆம் அதிகாரம் 4 5 வசனங்களிலே இந்த மகிமையானது மீண்டும் திரும்பி வருகிறதை வாசிக்கிறோம்.
Glory that departed in chapter 10 comes back in chapter 43.
10th adhigarathile vittu vilagina magimiyanadu 43rd adhigarathile ulle meendumai varugirathu.
And from that temple in verse chapter 47 rivers of living water go out in many directions.
Indha aalayathilirundhu jeeva thannirulla nadigal pala thisaigalai nokki purappattu odikonde irukirathu endru vaasikkirom.
And it says here that there's one law for this new testament church.
Indha pudhiya yerpaatta sabaikku ore oru pramanam irukirathu endru inge vaasikkirom.
I want you to see this.
Adha neengal paarkkumbadiya virumbugiren.
In the old testament temple there was only one small area I told you which was most holy.
பழைய உடன்படிக்கையிலே காணப்பட்டதன அந்த ஆலயத்திலே ஒரு சிறு இடம் இருக்கிறது. அந்த சிறு இடத்தினுடைய பெயர் மகா பரிசுத்த ஸ்தலம்.
The other was the holy place in the outer court.
வெளியே இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம்.
That was the old covenant tabernacle and temple.
அது பழைய உடன்படிக்கையிலே காணப்படக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம்.
And the glory rested only on that most holy place.
இந்த மகிமையானது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மட்டுமே வந்து தங்கி இருந்தது.
But here in the new covenant temple when the glory comes back
இந்த புதிய உடன்படிக்கை சபையிலே மகிமையானது திரும்பி வரும்பொழுது
it says in verse 40 chapter 43 and verse 12
43 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்
this is the law of this house the new testament church
இந்த புது உடன்படிக்கையின் சபையிலே உள்ள ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால்
the whole top of the mountain will be called most holy not just a small little compartment
அங்கே சிறு இடம் மட்டும் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுவதில்லை மலை உச்சின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும்
the whole church is going to be most holy and the glory of the Lord will be over the whole church
முழு சபையுமே மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும் கர்த்தருடைய மகிமை முழு சபையின் மீதும் வந்து இறங்கும்
this is a fundamental difference between the new covenant and the old covenant
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அடிப்படையான வித்தியாசம் அதுதான்
because when Jesus died on the cross
இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்த பொழுது
he cried out it is finished
முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது
the veil in the temple was torn
அங்கே உள்ள திரைச்சீலானது கிழிக்கப்பட்டது
opening up the most holy place
மகா பரிசுத்த ஸ்தலத்தை திறந்து வைத்தது
not only man could go into the most holy place now
மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிப்பது மட்டுமல்லாமல்
but like it says here the glory from the most holy place could come out and cover the holy place in the outer court and everything
manidin ulle pravesippadu mattumallamal ulle irundhana magimiyanadum praanda vali valiyaga pravesithu mulu aalayathiyum nirappiyirathu
this is all old testament pictures but they are reality in the new testament
ivigalellam palaiyar paattu pugai nilalaga irukirathu pudhiya erpaattinudaiya unmaiyai sitharikkirathu
and if we want the glory of the lord to be covering the church
devudaiya magimiyanadu sabaiyai mulumiyai nirappirukka vendum anal
remember ezekiel was a prophet in babylon
ezekiel tirkadarisi babylonile vaazhndha tirkadarisi
endru
nyabathil veithukollunga
he was the only prophet in babylon
avar mattume ore tirkadarisiyai babylonile irundar
and he preached to the people as to why God sent them to Babylon.
Yen Babylonukku devan ivargalai anuppinar endrai solluvadharkaga andha thirkadarsi ange irundar.
You read Ezekiel, you see God he is telling the Israelites, this is the reason why you fellows are in Babylon today.
Indha kaaranathirkaga dhaan neengal Babylonile irukkireergal endru solli Ezekiel thirkadarsi solugiradhai neengal vaasikkalam.
We need prophets like that in the church today to tell Christians why you are in Babylon today.
Neengal yen indraki Babylonile irukkireergal endrai solluvadharku indraki thirkadarsigal vendum.
But Ezekiel's message was not a message of condemnation and discouragement.
ஆனால் எசேக்கியேலுடைய செய்தியானது குற்றம் தீர்க்கக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடியதான ஒரு செய்தி அல்ல.
A true prophet will be like a surgeon.
ஒரு மெய்யான தீர்க்கதரிசி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை போல இருப்பார்.
Who cuts open a person, removes the cancer.
ஒரு மனிதனுடைய மனிதனை அறுவை சிகிச்சை செய்து அங்கே உள்ளதன கேன்சர் கட்டி எடுத்து,
first of all he does a scan and shows the person this is your condition.
முதலாவதாக அந்த மனிதனுடைய ஸ்கேன் அந்த படத்தை எடுத்து இதுதான் உன்னுடைய நிலைமை என்று விளக்கி சொல்வார்.
Cuts it open, removes the cancer.
அதற்கு பிறகு அங்கே அறுத்து அந்த கேன்சர் கட்டினை வெளியே எடுப்பார்.
Stitches it up.
மீண்டும் அதை தைத்து,
gives him pain killers.
அவனுக்கு வலி நிவாரண மருந்துகளை கொடுத்து,
whispers some words of encouragement to him.
நன்றாக இருங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், சரியாகி விடும் என்று உற்சாகப்படுத்தி,
helps him to recover and go back to work.
அவர் சீக்கிரமாக குணமடைந்து தன்னுடைய வேலைக்கு செல்லும்படியாய் செய்வார்.
Ezekiel was like that.
Ezekiel அப்படி தான் இருந்தார்.
Early chapters he gave a scan to the Israelites saying this is why you fellows are in Babylon today.
இந்த காரணத்தின் நிமித்தமாய் தான் நீங்கள் பாபிலோனில் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்க கூடிய அந்த ஸ்கேனை போல முதல் ஒரு சில அதிகாரங்கள்
காணப்படுகிறது. There's a lot of secret sin in your midst like he said in chapter 8.
எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல உங்கள் மத்தியிலே ரந்தரங்கமான பாவங்கள் இருக்கிறது என்று
சொல்றார். And the glory has departed.
மகிமையானது போய் விட்டது என்று சொல்றார்.
But he didn't end with that. He said the glory will come back.
ஆனால் அதோடு தன்னை செய்தியை முடிக்கவில்லை. அந்த மகிமையானது திரும்பி வரும் என்று அவர் சொல்றார்.
And the rivers of living water can go out from you.
ஜீவ தண்ணீரோடு நதிகள் உங்களிடத்திலிருந்து புறப்படும் என்று சொல்றார்.
But the Lord told Ezekiel.
ஆனால் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து
Don't give this message to everybody.
இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம்.
There are certain type of people only to whom you should give this message.
ஒரு சில மக்களுக்கு மட்டுமே இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
And I want you to see this.
அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
In Ezekiel in chapter 36.
எசேக்கியேல் 36 ஆம் அதிகாரம்.
He speaks of this new covenant like this.
இந்த புது உடன்படிக்கை எப்படி பேசுகிறார்?
Verse 26.
26 ஆம் வசனம்.
I will give you a new heart.
உங்களுக்கு நவமான இருதயத்தை
தருவேன். And put a new spirit within you.
ஒரு புதியதான ஆவியை உங்களுக்கு கட்டிடுவேன்.
I'll take away that hard heart of stone and give you a soft heart of flesh.
அங்கே கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்.
And then after I have renewed your spirit
உன்னுடைய ஆவியை புதிதாக்கின பிறகு,
verse 27, I'll put my holy spirit within you.
27 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளாய் வைப்பேன்.
And now listen to this wonderful thing.
இந்த அற்புதமான காரியத்தை கவனியுங்கள்.
I will not command you to walk in my statutes. I will myself make you walk in my statutes.
என்னுடைய கட்டளைகளிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று கட்டளையிடாமல் நீங்களே நடப்பதற்கு நான் உதவி செய்வேன்.
The Old Testament God commanded his people from outside saying do this, don't do this, do this, don't do this. In the 10 commandments and all the other 600 commandments.
இந்த 10 கட்டளைகளிலும் அதோடு கூட சேர்ந்து இன்னும் 600 க்கு மேலான கட்டளைகளிலேயும் இதை செய், இதை செய்யக்கூடாது, இதை செய், செய்யக்கூடாது என்று சொல்கிறார்.
And they tried and tried and failed.
அவர்கள் முயற்சி செய்து செய்து பார்த்து தோற்று விட்டார்கள்.
That's why the old covenant was abolished.
ஆகவே தான் பழைய ஏற்பாடானது நீக்க, பழைய
உடன்படிக்கை நீக்கப்பட்டது. I will come inside you by my spirit. I'll put my spirit within you.
27 ஆம் வசனம் சொல்கிறார், நான் என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைத்து.
See, God could never do this till his spirit came inside man.
அவருடைய ஆவி மனிதனுக்குள்ளாக வரும் வரை தேவனால் அதை செய்ய முடியாது இருந்தது.
But when his spirit comes inside me,
அந்த ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்பொழுது,
from within,
உள்ளே இருந்து,
God says, I will make you keep my commandments.
என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன்.
As I make you walk in my commandments,
என்னுடைய கட்டளைகளில் நடக்க செய்ய பண்ணும் பொழுது,
you will become very, very careful. Verse 27. To observe every little thing I command.
நான் கட்டளையிடுகிற சிறு சிறு காரியங்களையும் கைக்கொள்வதற்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார்.
And he says in verse 32, I'm not doing it for your sake. I'm doing it for my own glory.
32 ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? இதை உங்கள் நிமித்தமாக செய்யவில்லை, என்னுடைய மகிமை நிமித்தமாக நான் இதை செய்கிறேன் என்று
சொல்கிறார். So if you seek the glory of God, he will do it for you.
ஆகவே நாம் தேவனுடைய மகிமையை தேடுகிறவர்களாக இருந்தால் அவர் இதை உங்களுக்கு செய்வார்.
And then what will happen?
அதற்கு பிறகு என்ன நடக்கும்?
Verse 31.
31 ஆம் வசனம்.
Then you will remember your olden days, how you lived in evil.
நீங்கள் அப்பொழுது தீமையிலே, பழைய நாட்களிலே எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை எண்ணி பார்ப்பீர்கள்.
Deeds that you did that were not good.
நீங்கள் நன்மை இல்லாத காரியங்கள் எல்லாம் செய்தீர்கள், அதை எண்ணி பார்ப்பீர்கள்.
And listen to this wonderful word.
அருமையான வசனத்தை பாருங்கள்.
You will hate yourself and loathe yourself in your own sight for your iniquities and your abominations.
உங்களுடைய அக்கிரமத்துக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்கள் அதை வெறுத்து நீங்களே நொந்து கொள்வீர்கள்.
If that has not happened to you,
இது உங்களுக்கு நடக்கவில்லை என்றால்,
I would say you have not been filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை என்று உங்களுக்கு
சொல்கிறேன். Here it says when the Holy Spirit comes within us and fills us.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மை நிரப்பும் பொழுது,
don't just speak in tongues.
அந்நிய பாஷை மட்டும் பேசவேண்டாம்.
The fundamental mark is I begin to hate myself and loathe myself for all the wicked ways in which I lived in my past life.
31 ஆம் வசனத்தில் பார்க்கிறது போல என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே என்னுடைய கிரியைகளை நினைத்து, என்னுடைய அக்கிரமங்களை நிமித்தமும், என்னுடைய அருவருப்புகளை நிமித்தமும் உங்களையே நீங்கள் ஆலோசிப்பீர்கள் என்று வாசிக்கிறோம்.
Has that happened in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே இது நடந்திருக்கிறதா?
This is very important.
இது மிக முக்கியம்.
Because it is only to such people that God leads them on to the next step.
இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் அடுத்த படிக்கு வழிநடத்தி செல்கிறார்.
See in Ezekiel 43.
எசேக்கியேல் 43 ஆம் அதிகாரத்தில் பாருங்கள்.
you know, he gives them the pattern of the New Testament church.
புது உடன்படிக்கை சபையினுடைய முறையை இங்கே விளக்கி சொல்கிறார்.
It's all symbolic language, just like Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே அடையாளமாக சொல்லப்பட்டது போல இங்கேயும் அடையாளமாக பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
But the Lord says this.
ஆண்டவர் இதை சொல்கிறார்.
Verse 10, Ezekiel 43:10.
Ezekiel 43:10.
Describe the temple to the house of Israel that they may be ashamed of their iniquities.
தங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி.
Again the same thing, that they should be ashamed of their sin.
மீண்டும் அதே காரியத்தை சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமங்களை குறித்து வெட்கப்பட வேண்டும்.
You know why many people never get victory over sin?
அநேகர் பாவத்தின் மேல் ஏன் ஜெயம் பெறுவதில்லை தெரியுமா?
Because even though they confess their sin, they are not ashamed of their sin.
தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தாலும் கூட தங்களுடைய பாவங்களை குறித்து வெட்கப்படுவதில்லை.
Supposing you get angry with your wife,
மனைவி மீது கோபப்படுகிறீர்கள் என்று வைத்து,
or with your husband,
அல்லது கணவனோடு கோபப்படுகிறீர்கள்,
and you go and ask forgiveness from God and from your partner,
நீங்கள் போய் தேவனிடத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்திலேயும் மன்னிப்பு கேட்கிறீர்கள்.
That's good.
அது நல்லதுதான்.
But you are not thoroughly ashamed that you lost your temper like that.
ஆனால் நான் கோபப்பட்டு விட்டேனே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வெட்கம் உண்டாகவில்லை.
You'll never get victory.
அப்படியானால் நீங்கள் ஜெயம் பெற மாட்டீர்கள்.
50 years from now you'll be doing the same thing.
இப்பொழுதும் 50 ஆண்டுகள் ஆனாலும் கூட அதே காரியத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள்.
Supposing, shall I give you a picture of what shame is?
வெட்கப்படுவது என்றால் அதுக்கு நான் ஒரு படத்தை காண்பிக்கவா?
Supposing you and your husband or husband and wife are having a big yelling fighting with each other in the house.
வீட்டிலே நீங்களும் உங்களுடைய கணவனும் பயங்கரமான சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
And suddenly the doorbell rings.
திடீரென காலிங் பெல் அடிக்கிறது.
Immediately the fight stops.
உடனடியாக சண்டை நின்று போகிறது.
And you open the door and somebody who you respect very much has come to see you.
நீங்கள் அதிகமாக மதிக்கிற கணமண்ணுகிற ஒருவர் உங்களை பார்க்க வந்துவிட்டார்.
And you are sure he has heard what happened.
என்ன நடந்தது என்பதை அவர் காதலை கேட்டு விட்டார் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது.
What are you?
நீங்கள் யார்?
Ashamed.
வெட்கப்படுகிறீர்கள்.
That's the meaning of being ashamed.
இதுதான் வெட்கப்படுவதற்குரிய அர்த்தம்.
Why were you not ashamed before he came?
அவர் வருவதற்கு முன்பதாக ஏன் நீங்கள் வெட்கப்படவில்லை?
It's only Jesus who is here in the house. We are not bothered about him.
வீட்ல இயேசு தான் இருக்கிறார். அவரை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை, கவலைப்படுவதில்லை.
That is the tragedy.
இதுதான் பரிதாபம்.
If this brother heard me, oh, that is terrible.
ஒரு சகோதரர் கேட்டுவிட்டால் ஐயோ அதை எப்படி தாங்கிக் கொள்வது?
But if only God is here, we don't care.
அது தேவன் மட்டும் தான் இங்க இருக்கிறார், எங்களுக்கு கவலை இல்லை.
You know, most Christians don't fear God. They fear the loss of testimony before some brother in the church.
அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பயப்படுவதில்லை. சபையிலே மற்ற சகோதரர்களுக்கு முன்பாக நம்முடைய சாட்சி கெட்டு போகக்கூடாது
என்று பயப்படுகிறார். They are not ashamed of their sins.
தங்கள் பாவங்களை குறித்து வெட்கப்படுவதில்லை.
Only God can give you victory over sin.
தேவன் மட்டுமே உங்கள் பாவங்களிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும்.
I tell you, you can try for 100 years, you won't get victory over any sin.
100 ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு பாவத்தின் மேலே வெற்றி கிடைக்காது.
Only God can give it.
தேவன் மட்டுமே வெற்றியை கொடுக்க முடியும்.
And to whom does he give it?
யாருக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறார்?
Not to those who are ashamed because some brother saw them, but those who are ashamed that almighty God is seeing them all the time.
சகோதரர் தன்னை பார்த்து விட்டார் என்பதனாலே வெட்கப்படுகிறவர்கள் அல்ல, எல்லா நேரங்களிலுமே நம்மை சர்வ வல்லமுள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வெட்கப்படுகிறவர்கள்.
Ashamed that almighty God is seeing the thoughts that go in your mind.
உங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தையை பார்த்து தேவன் பார்க்கிறார் என்று வெட்கப்படுகிறவர்கள்.
And listen to this.
இதை கேளுங்கள்.
Ezekiel 43 verse 11.
எசேக்கியேல் 43:11.
If they are ashamed of all that they have done, then show them the pattern of this new covenant church.
அவர்கள் எல்லா அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் முழுமையும் அவர்களுக்கு காண்பி.
Then show them verse 12 the law of this house, that the whole place has to become most holy and not just one little corner like old covenant.
அப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய பிரமாணத்தை அவர்களுக்கு காண்பி, அதாவது மூலையிலே மட்டும் தேவனுடைய மகிமை இறங்குவதில்லை, எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய மகிமை இறங்கும் என்பதை காண்பி.
I know so many people who have come to our conferences in Bangalore.
பெங்களூர்ல அநேக மக்கள் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிறார்கள்.
And they see the fellowship, they see the ministry, they see what God has done.
அங்கே தேவன் செய்த காரியங்களையும் ஐக்கியத்தையும் ஊழியத்தையும் பார்க்கிறார்கள்.
And they say, oh brother Zach, we'd like to have a church like this in our hometown.
சகோதரரே, எங்களுடைய சொந்த ஊர்ல இதே போல ஒரு சபையை நாங்கள் கட்ட விரும்புகிறோம் என்று
சொல்றாங்க.
அவர்கள் எதை எண்ணுகிறார்கள்?
They're thinking of a pattern.
அவர்கள் ஒரு முறையை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
You know, we try organize a church and follow the same pattern that they have here and we'll have a church there.
ஆகவே இங்கே எப்படிப்படிலாம் நடத்துகிறார்கள் ஆராதனை கூட்டத்தை, அதே முறையை நாமும் பின்பற்றினால் இங்கேயும் ஒரு சபை உண்டாக்கிவிடும் என்று எண்ணுகிறார்கள்.
I'm telling you, you're wasting your time. It doesn't work like that.
நான் உங்களுக்கு என்ன சொல்லட்டும், உங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள், அப்படியெல்லாம் சபையை கட்ட முடியாது.
There are many churches in our country connected to CFC Bangalore.
நம்முடைய நாட்டிலே CFC பெங்களூரோடு கூட தொடர்பு கொண்ட பல சபைகள் உண்டு.
Why is it they are not all equally spiritual?
ஏன் அந்த எல்லா சபைகளுமே ஒரே விதமாக ஆவிக்குரிய நிலையிலே வளரவில்லை?
Why is it some of them, even though they are connected to us, they are pretty dead?
ஏன் நம்மோடு கூட தொடர்பு கொண்ட சபையா இருந்தாலும் அது செத்த சபையா இருக்கிறது?
Why is it some of those churches the Sunday meeting is boring to death?
ஏன் ஒரு சில சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை கூட்டமானது அது செத்த ஒரு கூட்டமாக போரடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது?
Why is the elders of some of those churches authoritarian and spiritually dead instead of humble and servant like?
ஏன் நம்மளே ஒரு சில சபைகளிலே ஒரு ஊழியனை போல வேலைக்கார் பணியாளை போல அபிஷேகம் பெற்றுள்ள இராதபடிக்கு அவர்கள் அதிகாரத்தை காண்பிக்கிற தோரணையிலே இருக்கிறார்கள்?
They glory that they are connected to CFC just like the Jews told John the Baptist, Abraham is our father.
ஆபிரகாமுடைய தகப்பன் என்று யூதர்கள் ஆபிரகாம் யூதர்கள் யோவான் சொன்னதிலே சொன்னது போல இவர்களும் நாங்கள் பெங்களூரோடு கூட சிஎஃப்சியோடு கூட தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று மேன்மை பாராட்டுகிறார்.
John the Baptist says, so what if Abraham is your father? God can make children for Abraham from the stone.
ஆபிரகாமுக்கு நீங்கள் குமாரளா இருந்த என்ன பயன்? தேவன் இந்த கல்லினாலே ஆபிரகாமுக்கு குமாரளை உண்டாக்க முடியும், பிள்ளைகள் உண்டாக்க முடியும்.
Don't glory that you're connected to some church or some man of God.
ஒரு தேவனுடைய மனிதனோடு கூடயோ அல்லது ஒரு நல்ல சபையோடு கூட தொடர்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதனாலே மேன்மை பாராட்ட வேண்டாம்.
Listen to God's word.
தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள்.
If you are ashamed of your sin,
உன்னுடைய பாவத்தை குறித்து நீ வெட்கப்பட்டால்,
if you are ashamed of your thought life,
உன்னுடைய சிந்தை வாழ்க்கை குறித்து நீ வெட்கப்பட்டால்,
you are ashamed of the words you speak,
நீ பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீ வெட்கப்பட்டால்,
you are ashamed of the way you have handled money,
பணத்தை கையாண்ட விதத்தை குறித்து நீ வெட்கப்பட்டால்,
you are ashamed of the arrogant way you deal with your fellow believers,
உன்னுடைய சக விசுவாசிகளோடு கூட நீங்கள் அகங்காரமாக நடந்து கொண்ட விதத்தை குறித்து வெட்கப்பட்டால்,
then almighty God will show you what the new covenant church
புதிய உடன்படிக்கை சபை என்பது என்ன என்பதை சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு
காண்பிப்பார்.
மிகவும் தெளிவாக இங்கே
சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்கள் வெட்கப்பட்டால் இந்த பிரமாணத்தை திட்டத்தை காண்பி.
அதர்வைஸ்
இல்லாவிட்டால்
they will go to conferences and understand a lot and try to duplicate it. There'll be no glory there.
அவர்கள் கான்ஃபரன்ஸ்களுக்கு வருவார்கள், பல காரியங்களை கேட்டு அதே போல செய்ய முடியாது முயற்சிப்பார்கள், அங்கே மகிமை இருக்காது.
You know the Philistines, if they got a copy of Exodus, they could have made a tabernacle just like Moses made.
இந்த யாத்ராகமம் இந்த புத்தகத்தினுடைய பிரதி அந்த பெலிஸ்தீர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அழகாக செய்திருந்திருப்பார்கள்.
They could never have brought the glory down from heaven on that.
ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருந்திருக்க முடியாது, பரலோகத்திலிருந்து மகிமையை கொண்டு வந்திருக்க முடியாது.
You can look at another good church and copy it exactly.
நீங்கள் ஒரு நல்ல சபையை பார்த்து அதே போல காப்பி அடிக்கலாம்.
You can listen to my sermons and preach that in your church.
என்னுடைய செய்தியை கவனித்து கேட்டு அதையும் உங்கள் செய்தி உங்கள் சபையில பிரசங்கிக்கலாம்.
Who will bring the glory into your church?
ஆனால் சபையிலே மகிமையை கொண்டு வருவது யார்?
That's only imitating a pattern.
அது ஒரு முறையை மட்டுமே நீங்கள் காப்பி அடிக்கிறீர்கள்.
That's only copying somebody's sermon.
யாரோ ஒருவருடைய பிரசங்கத்தை காப்பி அடித்து செய்கிறீர்கள்.
The glory you can't copy.
ஆனால் மகிமையை நீங்கள் காப்பி அடிக்க முடியாது.
That's the most important thing.
அதுதான் மிக முக்கியமான காரியம்.
What a fool a person is to think that imitating the outward things you'll get a New Testament church.
வெளிப்பிரகாரமான காரியங்களையே நான் பின்பற்றினால் புதிய உடன்படிக்கை சபையை கட்டலாம் என்று எண்ணுவதற்கு எவ்வளவு புத்தியனமாக இருக்கிறார்கள்.
So now we come to Luke 16.
இப்பொழுது நாம் லூக்கா 16 அதிகாரத்துக்கு வருவோம்.
This is a very important principle here.
இங்கே மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டை பார்க்கிறோம்.
Verse 11.
11வது வசனம்.
If you have not been faithful in the use of unrighteous mammon, who will entrust the true riches to you?
அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார் என்று லூக்கா 16:11 வாசிக்கிறோம்.
Now there are three verses, verse 10, 11 and 12. Where he speaks about being faithful.
உண்மையா இருப்பதை குறித்து 10 11 12 இந்த மூன்று வசனங்களிலே இயேசு பேசுகிறார்.
And then in verse 13 he says about two masters.
13வது வசனத்தில் இரண்டு எஜமான்களை குறித்து பேசுகிறார்.
The two masters are not God and Satan, but God and material things, money plus property plus real estate plus everything.
இந்த இரண்டு எஜமான்கள் தேவனும் சாத்தானும் அல்ல, தேவனும் பணமும். பணம் அல்லது பொருள் அல்லது நிலம் அல்லது வியாபாரம்.
That's why he didn't use money, he used the word mammon, referring to all material things including money.
ஆகவே தான் இங்கு பணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாதபடி உலக பொருள் என்று பயன்படுத்தி இருக்கிறார். அது பணமும் சொத்து மதிப்பு எல்லாவற்றையும் சேர்த்து அடக்கியதாகும்.
It could be sarees,
அது புடவைகளாக இருக்கலாம்.
Or clothes,
அல்லது ஆடைகளாக இருக்கலாம்.
Or cars,
அல்லது கார்களாக
இருக்கலாம். Or houses,
வீடுகளாக இருக்கலாம்.
Lands, property,
நிலம் சொத்து.
Shares, stocks,
பங்கு சந்தையிலே உள்ளதாக
பங்குகள்
என்னவா இருந்தாலும்
anything that has got monetary value,
ஒரு பண மதிப்பு பெற்ற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி,
one big name for it is mammon.
அதற்கு ஒரு பெரிய பெயர் மேமன் என்று சொல்லப்படுகிற உலக பொருள்.
Jesus said that's a god like Baal.
பாகாலை போல இதும் ஒரு தெய்வம் என்று இயேசு சொல்கிறார்.
Now in the we wonder how Old Testament Israelites could worship Jehovah and worship Baal.
இஸ்ரேல் மக்கள் எப்படி யெகோவாவையும் சேவித்தார்கள் பாகாலையும் சேவித்தார்கள் என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படலாம்.
Saturday Jehovah, Sunday Baal.
சனிக்கிழமை யெகோவாவை வணங்குவார்கள், ஞாயிற்றுக்கிழமை பாகாலை வணங்குவார்கள்.
You say I would never have done that.
நான் அங்கே இருந்திருந்தால் அப்படி நான் செய்திருக்கவே மாட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
Are you worshiping God on Sunday and Mammon on Monday?
ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேவனையும் திங்கட்கிழமை உலக பொருளையும் வணங்குகிறீர்களா?
That is exactly what they did.
இதே தான் அவர்கள் செய்தார்கள்.
And now,
இப்பொழுது
three things.
மூன்று காரியங்கள்.
Which you need to know about Mammon.
உலக பொருளை குறித்து நீங்கள் அறிய வேண்டிய மூன்று காரியங்கள் உங்களுக்கு
சொல்ல. Remember, he is talking about Mammon in verse 8. Verse 9.
9வது வசனத்தில் உலக பொருளை குறித்து பேசுகிறார்.
And he's talking about Mammon in verse 13.
13வது வசனத்திலேயும் உலக பொருளை குறித்து பேசுகிறார்.
Read it carefully.
கவனமாய் வாசியுங்கள்.
Please read the Bible slowly.
வேதத்தை வாசிக்கும் பொழுது மெதுவாக வாசியுங்கள்.
Don't be in a rush.
வேகமாக வாசிக்க வேண்டாம்.
I want the Bible to go through me at least once in my life.
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது வேதமானது என்னுடைய எனக்குள்ளாக ஊடுருவி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
More than me going through the Bible 50 times.
நான் வேதத்தை முழுமையாக 50 முறை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு முறையாவது வேதம் எனக்குள்ளாக ஊடுருவி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Verse 9 speaks about Mammon.
9வது வசனம் உலக பொருளை குறித்து பேசுகிறது.
Verse 13 speaks about Mammon.
13வது வசனம் உலக பொருளை குறித்து பேசுகிறது.
Verse 14 speaks about Mammon.
14வது வசனம் உலக பொருளை குறித்து பேசுகிறது.
And the whole chapter from verse 1 onwards is talking about Mammon.
1வது வசனத்திலிருந்து உலக பொருளை குறித்து பேசுகிறது.
So therefore I believe.
ஆகவே நான் நம்புகிறேன்.
That verses 10 to 12 also speak about Mammon.
ஆகவே 10லிருந்து 12 வசனங்களும் கூட இந்த உலக பொருளை குறித்து தான் பேசுகிறது என்ற முடிவுக்கு நான் வருகிறேன்.
Now you'll understand something.
இப்பொழுது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்வீர்கள்.
He who is faithful in a very little thing will be faithful in much. He who is unrighteous in a very little thing will be unrighteous in much.
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான்.
What is this very little thing?
இந்த கொஞ்சம் என்கிறது எது எதை குறிக்கிறது?
What shall we call a very little thing?
இந்த கொஞ்சம் கொஞ்சத்தில் என்பது எதை குறிக்கிறது?
One peanut.
ஒரு பட்டாணியா?
One peanut.
ஒரு பட்டாணி.
Has it got any value?
அந்த ஒரு பட்டாணிக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா?
Very little thing.
கொஞ்சம்.
All the money in the world Jesus calls a very little thing like one peanut.
இந்த முழு உலகத்திலே உள்ள எல்லா பணத்தையும் ஆண்டவர் எப்படி கூப்பிடுகிறார் என்று சொன்னால் கொஞ்சத்தில் பட்டாணி என்று ஆண்டவர் அழைக்கிறார்.
Number 1, you need to see money as a very little unimportant thing in God's word.
தேவனுடைய ஊழியத்திலே பணம் என்பது கொஞ்சம் பட்டாணியை போல சிறிய காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
It is a very little thing.
இதை கொஞ்சமாய் பார்க்க வேண்டும். கொஞ்சத்தில் என்று தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
It's a very little thing in your life.
உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட அதற்கு மதிப்பு கொஞ்சம் தான் என்று எண்ண வேண்டும்.
Important things are holiness.
பிரதானமான காரியம் பரிசுத்தம்,
ஹியூமிலிட்டி,
தாழ்மை,
லவ்விங் அதர்ஸ்,
மற்றவர்களை நேசிப்பது,
ஃபர்கிவிங் அதர்ஸ்,
மற்றவர்களை மன்னிப்பது,
பீயிங் ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட் டு சர்வ் தி லார்ட்,
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆவியிலே அனலாய் உற்சாகமாய் இருப்பது,
வர்ஷிப்பிங் காட்,
தேவனை ஆராதிப்பது,
பிரேயிங்,
ஜெபிப்பது,
ரீடிங் தி ஸ்கிரிப்சர்ஸ்,
வேத வசனத்தை வாசிப்பது,
ஒபேயிங் காட்,
தேவனுக்கு கீழ்ப்படிவது,
தோஸ் ஆர் தி பிக் திங்ஸ்.
இதெல்லாம் பெரிய காரியங்கள்.
மணி இஸ் எ வெரி லிட்டில் திங்.
பணம் என்பது சிறிய காரியம்.
பட் தி லார்ட் சேஸ்,
ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார்,
ஐ அம் டெஸ்டிங் யூ வித் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் தட் வெரி லிட்டில் திங்.
இந்த கொஞ்சத்தில் சிறிய காரியத்திலே உன்னுடைய உண்மையை நான் சோதித்து பார்க்கிறேன்
என்று சொல்கிறார். More than reading the Bible, I'm testing your faithfulness in this very little thing.
வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் அதிக முக்கியமாக இந்த கொஞ்சத்திலே உன்னுடைய உண்மை எப்படி இருக்கிறது?
If you're faithful in this very little thing,
இந்த கொஞ்சத்தில் இருந்தால்
then you'll be faithful in the big things like God's work and ministry.
தேவனுடைய ஊழியம், தேவனுடைய கிரியைகள் என்பது என்கிற பெரிய காரியத்தில் உண்மையுள்ளவனாய் இருப்பாய்.
But if you are unrighteous in this very little thing,
அந்த கொஞ்சம் என்கிற காரியத்தில் நீ அநீதியுள்ளவனாய் இருப்பாயானால்,
you know we handle money every day of our life.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலுமே நாம் பணத்தை கையாளுகிறோம், புழங்குகிறோம்.
We men always have money in our pockets.
ஆண்களாய் இருக்கக்கூடிய நமக்கு எப்பொழுதே பாக்கெட்ல நிறைய பணம் இருக்கிறது.
It's a very little thing.
அது கொஞ்சம்.
Or if you have the bad habit of using a credit card to buy all types of things you cannot afford,
ungalal vaanga mudiyada kaariyai credit card kadan attai veithu neengal payanpaduthi vaangi kodukka vaangugira palakkam irundadanal,
you know the number of people who have destroyed themselves with that.
Ungalukku theriyuma aneega makkal thangaleye indha credit card ai veithu azhithu kondargal.
How can God give a ministry to such people?
Appadi pattavulukku devan eppadi oru ooliyathai kodukka mudiyum?
Who get into credit card debt?
அந்த கடன் அட்டையின் மூலமாக கடன்படுகிறவர்கள்.
I don't believe that God will ever give a ministry to such people.
அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு ஊழியத்தை கொடுப்பார் என்று நான் நம்பவே இல்லை.
They are not faithful in a very little thing.
ஏனென்றால் கொஞ்சத்திலே, சிறு காரியத்திலே, அற்ப காரியத்திலே உண்மையா இல்லை.
Unrighteous in a very little thing.
அற்ப காரியத்திலே, கொஞ்சத்திலே நீங்கள் அநீதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
Secondly, verse 11.
இரண்டாவது 11 ஆம் வசனம்.
If you have not been faithful with unrighteous mammon, who will entrust the true riches to you?
அநீதியான உலகப் பொருளை பற்றி உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உலக உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்?
Unrighteous mammon is money and material things.
அநீதியான உலகப் பொருள் என்பது பொருளாதார காரியங்கள்.
What are the true riches?
உண்மையான ஐஸ்வர்யம் என்ன?
Number 1.
முதலாவது காரியம்,
to partake of God's nature and to behave like Jesus Christ.
தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்திலே பங்கடைந்து இயேசுவைப் போலவே நடந்து கொள்வது.
Not externally behave like Jesus Christ. A lot of people try that.
அநேகர் வெளிப்பிரகாரமாக இயேசுவைப் போல வாழ விரும்புகிறார்கள். அப்படி அல்ல.
Inwardly to partake of God's nature and that nature comes out of you as the nature of Jesus Christ.
உங்களுக்குள்ளாக திவ்ய ஸ்வபாவத்திலே பங்கெடுப்பதன் மூலமாக அது வெளியே வந்து இயேசுவைப் போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வந்து முடிவடைகிறது.
Those are the true riches. That's the greatest wealth God can give anybody.
எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்று இருக்குமானால் இதுதான் தெய்வீக ஸ்வபாவம்.
And then
பிறகு
the riches of revelation on God's ways in his word.
தேவன் தன்னுடைய வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வழிகளை குறித்ததான ஒரு வெளிப்பாடு.
And another thing,
இன்னொரு காரியம்,
a mighty anointing from God to be able to serve him in your particular ministry.
உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்திலே வல்லமையான அபிஷேகத்தோடு கூட ஊழியம் செய்யும்படியான கிருபை.
Those are the true riches that will produce fruit for eternity.
இவைகள் தான் மெய்யான ஐஸ்வர்யமானது. நித்திய நித்திய காலத்திற்காக அது ஒரு விளைவை பலனை உண்டு பண்ணும்.
And if you want those true riches,
இந்த மெய்யான பொருள் உங்களுக்கு வேண்டுமானால்,
the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
you got to be faithful with money first.
முதலாவதாக நீ பணத்திலே உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
Then the third thing,
மூன்றாவது காரியம்,
if you have not been faithful with what is another person's, who will give you what is your own?
வேறொருவனுடைய காரியத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்?
What is it that belongs to another person?
வேறொருவனுடைய காரியம் என்பது என்ன?
All the money you own, all the material things you own,
நீங்கள் சொந்தம் பாராட்டுகிறதான எல்லா பொருட்களும் பணமும்,
it belongs to God.
அது தேவனுக்கு சொந்தம்.
1 Corinthians 10:26 says, the earth is the Lord's and everything on the earth belongs to the Lord.
1 Corinthians 10:26 வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது.
All the money on the earth belongs to God, it says.
பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா பணமும் தேவனுக்கு சொந்தமானது.
That's why he doesn't allow you to take any money out when you go into the grave.
ஆகவே தான் நீ கல்லறைக்கு போகும் பொழுது எந்த ஒரு பணத்தையும் நீ எடுத்துக்கொண்டு போவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை.
When you leave this world, you can take what is your own.
ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் எடுத்துச் செல்ல தேவன் அனுமதிக்கிறார்.
That is whatever God's nature you partook during your earthly life, that's yours.
உனக்கு பூமியிலே வாழக்கூடிய நாட்களில் எந்த தேவனுடைய ஸ்வபாவத்தை பங்கு பற்றீர்களோ, சுதந்திரத்தை கொண்டீர்களோ, அது உன்னுடையது.
Remember that money doesn't belong to you, it belongs to God.
ஆகவே பணம் உனக்கு சொந்தமானதல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது என்பதை எண்ணி பாருங்கள்.
Whether you earn 1,000 rupees a month or 100,000 rupees a month, it belongs to God.
மாதம் 1,000 rupees சம்பாதித்தாலும் 100,000 rupees சம்பாதித்தாலும் அது தேவனுக்கு சொந்தம்.
In the old covenant they believed 10% belong to God, 90% belong to me.
பழைய ஏற்பாட்டில் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் 10% தேவனை சேர்ந்தது, 90% தன்னை சேர்ந்தது என்று எண்ணினார்கள்.
But Jesus taught us everything belongs to God.
ஆனால் எல்லாமே தேவனுக்கு சொந்தம் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்தார்.
That doesn't mean I have to put it all in the offering box.
எல்லா பணத்தையுமே காணிக்கை பெட்டியில் போடுவது என்று அர்த்தம் அல்ல.
But that I must use it faithfully, recognizing this is not mine.
இது என்னுடையது அல்ல என்பதை உணர்ந்து நான் அதை பயன்படுத்துவதில் உண்மையுள்ளவனாக இருக்க
belongs to another person.
இது வேறொருவருக்கு சொந்தமானது.
So we have to be faithful with money.
ஆகவே நாம் பண விஷயத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Otherwise our church will be part of Babylon.
அல்லது நம்முடைய சபையானது பாபிலோனிலே ஒரு பகுதியாய் மாறிவிடும்.
What we need is the power of the Holy Spirit.
நமக்கு தேவையானது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை.
If you are faithful with money, God will give us the power of the Holy Spirit continuously.
பண விஷயத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்து கொண்டே இருப்பார்.
Many years ago when I started preaching,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பிரசங்கித்த ஆரம்பித்த பொழுது,
I remember the Lord telling Jeremiah in chapter 15 verse 19.
எரேமியா 15:19 ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்கிறார்,
I will make you my mouth.
என்னுடைய வாயாக உன்னை மாற்றுவேன்.
I said, Lord, can you do that for me?
எனக்கு அதை செய்ய முடியுமா ஆண்டவரே?
Can you make me your mouth?
என்னை உம்முடைய வாயாக மாற்ற முடியுமா?
The Lord said, yes.
ஆம் என்று ஆண்டவர் சொன்னார்.
If you do what I told Jeremiah to do.
எரேமியாவுக்கு நான் சொன்னதை நீயும் செய்வாயானால்.
Separate all the filthy things out of your speech.
உன்னுடைய பேச்சிலே இருக்கக்கூடிய அசுத்தத்தை எல்லாம் நீக்கி போடு.
And keep what is valuable.
மதிப்புள்ளதை, வெளியேறப்பட்டதை, கழிம்பை நீக்கிவிட்டு வெளியேறப்பட்டதை வைத்துக் கொள்.
Only the valuable things and throw away the rest.
மதிப்புள்ள விலை மதிப்புள்ள காரியங்களை மட்டுமே பேசி மதிப்பில்லாதவளை நீக்கி போடு.
And secondly,
இரண்டாவதாக
Luke 16:11, be faithful with money.
லூக்கா 16:11 பண விஷயத்தில் உண்மையாயிரு.
So the Lord said to me,
அவர் ஆண்டவரிடத்திலே சொன்னார்,
watch your mouth and watch your money and I'll be with your mouth.
உன்னுடைய வாயையும் பணத்தையும் கவனித்துக்கொள், நான் உன்னோடு கூட இருப்பேன்.
And I've tried my best in these areas. I am not perfect, but I'm trying.
இந்த இரண்டு பகுதிகளிலே என்னால் முயன்ற அளவு இயன்ற அளவு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பூர்ணம் அடையவில்லை.
Because I'll tell you honestly, I have a desperate desire and passion to be God's mouth.
தேவனுடைய வாயாக இருப்பதற்கு எனக்கு அளவு கடந்த ஒரு வாஞ்சையும் தாகமும் இருக்கிறது.
You may not have that passion, I have it.
உங்களுக்கு வேண்டுமானால் அந்த தாகம் இல்லாம இருக்கலாம், எனக்கு அந்த தாகம் இருக்கிறது.
I don't mean just when I stand in the pulpit.
நான் பிரசங்க மேடையில் நிற்கும் பொழுது மட்டும் அது வேண்டும் என்று எண்ணுவதில்லை.
When I talk to people personally.
நான் தனிப்பட்ட விதத்திலே மக்களிடத்திலே பேசும் பொழுது.
And that's where all of you brothers and sisters can be God's mouth.
இங்கே தான் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாருமே தேவனுடைய வாயாக இருக்க முடியும்.
Don't you talk to people?
ஜனத்தில் நீங்கள் பேசுவதில்லையா?
Every day you're opening your mouth and talking to so many people.
ஒவ்வொரு நாளும் உடைய வாயை திறந்து அநேக மக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்.
You have a passion to be God's mouth.
தேவனுடைய வாயாக இருப்பதற்கு உங்களுக்கு அளவு கடந்த ஒரு ஆவல் இருக்கிறதா?
Filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதா?
That's what God wants to do for you.
இதை தான் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்.
Be careful with your speech.
உங்களுடைய பேச்சிலே கவனமுள்ளவர்களாய் இருங்கள்.
And be careful with the way you handle money.
பணத்தை கையாளுகிற விதத்திலே கவனமுள்ளவர்களாய் இருங்கள்.
Otherwise your church and you can drift towards Babylon and the glory will depart.
அல்லது நீங்களும் உங்கள் சபையும் தேவனுடைய வழியை விட்டு விலகி 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 சென்று தேவனுடைய மகிமை நீங்கி விடும்.
Depend on the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே சார்ந்திருங்கள்.
Say Lord, I want the power of the Holy Spirit in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை என்று கேளுங்கள்.
And be faithful in this area.
இந்த பகுதியிலே உண்மையுள்ளவர்களாய் இருங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads in prayer.
ஜெபத்திலே நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
help us to recognize the things that are valuable in your eyes.
உம்முடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற காரியங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்யும்.
And to experience the delivering power of the gospel from the love of money.
பண ஆசையிலிருந்து ஆண்டவரே விடுதலையாக்கக்கூடிய சுவிசேஷத்தினுடைய வல்லமையை அறிந்து கொள்ள உதவி செய்யும்.
To make money our slave, which has been our master for so long.
எவ்வளவு ஆண்டுகளாக எவ்வளவு நாட்களாக ஆண்டவர் எங்களுக்கு எஜமானனாய் இருந்த பணத்தை எங்களுக்கு அடிமையாக வேலைக்காரனாக வைத்துக் கொள்ள உதவி செய்யும்.
So that we can build the church of Jesus Christ on this earth.
இந்த பூமியிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்டும்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.